ஆதியாகமம் 39:1-6 வரைக்கும் தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது யோசேப்புடைய கதையினுடைய தொடர்ச்சி வருது. யோசேப்புடைய கதை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு நடுவில் ஒரு அதிகாரம் யூதாவுடைய கதை அப்படின்னு 38 அதிகாரத்தில் நமக்கு வந்துச்சு. அது தொடர்ச்சியா செய்யணும்ன்றதுக்காகத்தான் இங்க யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான் அப்படின்னு தான் அது ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சு பார்க்கும்போது யோசேப்ப வந்து ஒருத்தர் வாங்குறாரு. அது வாங்குறது யாருன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா யாருன்னு போட்டிருக்கு, யோசேப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா யோசேப்புடைய நிலைமை அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு சொந்த அண்ணனுங்களே வித்து போட்டு அடிமைத்தனம். அடிமைத்தனம்னா நமக்கு ஐடியாவே இல்லை. இப்ப அடிமைன்னா என்ன அப்படின்றது, அந்த காலத்துல எல்லாம் லோ பாட்டம்னா சமுதாயத்துல லோவஸ்ட் நிலைமைனா யாரு, அடிமை. நமக்கெல்லாம் ஏதாவது காசு இல்லாம போச்சுன்னா ஒரு நெகை எடுத்துட்டு போய்க்கிறோம் இல்லைங்களா. அதுல நெகை எல்லாம் ஒண்ணுமே, ஒரு சொத்தம் ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்ல. கடைசியில என்ன வைக்கிறது, என்னையே எடுத்துட்டு போய் வைக்கிறதுனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். என்ன நீங்க வாங்கிக்கங்க, எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க அப்படின்னு ஒரு மனுஷனே வித்து போடுறதுதான் அடிமை. அது லோவஸ்ட் நிலைமை. அந்த மாதிரி அடிமையாத்தான் எகிப்துக்குள்ள காலை வைக்கிறார் யோசேப். அதான் பாக்குறோம் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை. எகிப்துக்குள்ள ஒரு பாட்டம்ல இருக்கிற ஒரு நிலைமை யோசேப்பு நினைச்சிருக்கலாம், என்ன பயங்கரமான, ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் ஒழுங்கா அப்பா பேச்சு கேட்டுட்டு இருந்தேனே, நான் ஒழுங்கா இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த நிலைமைன்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கறோம் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில ஏன் 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 இப்படி எனக்கு நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னா ஒண்ணு. அதுல என்ன பாக்குறோம், அதிசயம்னா கடவுளுடைய பிளான். அவரு முழு வாழ்க்கையை நமக்கு தெரியறதுனால அங்க கடவுளுடைய பிளான் எவ்வளவு நல்லா நிறைவேறத பாக்குறோம். நமக்கு தெரியறது இல்ல, ஏன் பாரோ, பாரோவுடைய அதிபதி தான் கரெக்டா அங்க போய் வாங்கணும், பாரோவுடைய அதிபதி வீட்டுலதான் அவர் போய் வேலைக்காரனா முதல்ல அடிமையா போகணும். பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிரியை அங்கதான் தெரியுது. பாரோ இவர் அந்த தேசத்துக்கே பெரிய அதிகாரியா ஆக்க போறாரு. அந்த தேசம் எப்படி வேலை செய்யுது, பாரோவுடைய கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசேப்பு கத்துக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங்காக அங்க அனுப்புறாரு. யோசேப்புக்கு ஒரு வேலை இதெல்லாம் ஏற்படாம இருந்தா அவ்வளவு பெரிய உயர்வு. யோசேப்பு கதை உங்களுக்கு தெரியுங்களா எவ்வளவு பெரிய உயர்வு வந்தாருன்னு, நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். அந்த அந்த நாடுலயே சொல்லப்போனா உலகத்திலேயே பெரிய மனுஷனா பாரோ முதல்ல, அதுக்கப்புறம் இவரு அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் காலில் உழுவுற அளவுக்கு இந்த இந்த அடிமை ஆக போகுது. அந்த நிலைமைக்கு அவனை கொண்டு போகணும்னு கர்த்தர் அவர் வாழ்க்கையில செய்யற கிரியைகளை தான் நம்ம பாக்குறோம். அதான் அவர் பாரோவுடைய அதிபதிக்கு வீட்டுல ஏன் போகணும் அப்படின்னு கடவுளுடைய பிளான பாக்குறோம். கடவுள் ப்ரிப்பரேஷன் பண்றத நம்ம பாக்குறோம். யோசேப் பாக்குறோம், யோசேப் வந்து அந்த அந்த பாரோவுடைய அதிபதியுடைய வீட்டுல போய் தங்கும் போது என்ன பாக்குறோம், அவன் எது எதெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் தங்கமா மாறுது. அவன் கை வைக்கிற வேலையெல்லாம் நல்லா மாறுது, பெரிய ஆசீர்வாதமா மாறுது. எதை செஞ்சாலும் நல்லாதான் வருது. அடிமை என்னங்க பெருசா செஞ்சிட முடியும், ஆனா அவன் எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யறத, அது செய்யறத கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறத, அது நல்லா செழிப்பா வர்றத யாரு கூட பாக்குறாங்கன்னா முதலாளி கூட பாக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நல்லா செய்யறான், என்ன இவன் செய்யறதெல்லாம் நல்லா வருத, என்னத்துக்கு அப்படி வருது அவனுக்கு, அதனோட ரகசியம் என்ன, என்ன தெரியுங்க ரகசியம், 2 போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நமக்கு வாழ்க்கையில இதாங்க உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம், பெரிய பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ கூட இருந்து அதெல்லாம் போயிடப்போகுது, ஆனா நம்மளோடு கர்த்தர் கூட இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எது இருக்குதோ இல்லையோ நம்ம கூட என்ன இருக்கணும், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும். ஆல் திஸ் சின்ன வயசுல வாலிபமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தர்ம ஆசை இருக்கணும், என் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் கூட இருந்தா என்னவா இருப்பீங்க. அதனால அவன் என்னவா இருந்தான், காரிய சித்தி உள்ளவனான அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம், காரிய சித்தி, வாட் இஸ் இன் இங்கிலீஷ், சக்சஸ்ஃபுல், வாட் இஸ் இன் யோர் பைபிள், 2:2. Read the verse. Read the verse, second verse. Loudly.
The Lord was with Joseph and he prospered.
Okay. He was a successful man. And the Bible says, successful man. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில சக்சஸ் இருக்கணும்னு விரும்புறோம் இல்லைங்களா? யாராவது சக்சஸ் இல்லாம போகணும்னு விரும்புறோமா? நான் ஒரு சக்சஸ்ஃபுல் லேடியா இருக்கணும், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருக்கணும்ன்றதுதான் நம்மளுக்கு எல்லாம் விருப்பம். ஆனா சக்சஸ்ஃபுல் மேன்ன்றது அதனோட ரகசியம் அவங்க தெரியுது பாருங்களேன். எதுல தெரியுமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? கர்த்தர் நம்ம கூட இருந்தாதாங்க உண்மையான சக்சஸ் கிடைக்கும். நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில இப்போ வந்து நல்லா இருக்கலாம், இப்போ வந்து நல்லா இருக்கலாம், கர்த்தர் அவங்க கூட இல்லாம இருக்கலாம், இப்போ நல்லா இருக்கலாம், ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிட போறாங்க, அது சக்சஸே இல்லை. நிறைய பேர் சக்சஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துல வித்தியாச வித்தியாசமா எவனுக்கு நிறைய புகழ் இருக்கோ, எவனுக்கு நிறைய பணம் இருக்குதோ, இப்போ இருக்குதோ, அவன் தான் சக்சஸ்ஃபுல் மேன் இல்லைங்களா? நிறைய பேர் சக்சஸ் எதுன்னு நம்ம குறிக்கோளா வச்சிருக்கோமோ அத அது அதுதான் சக்சஸ் நினைச்சுக்கிறாங்க. இப்ப தப்பான சக்சஸ் நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் இதான் சக்சஸ் நினைச்சு அவங்க அந்த ஏணி மேல ஏறி மேல போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் வெறுமை தான் வாழ்க்கையில. நம்ம குறிக்கோள் தப்பா இருந்துச்சுன்னா நம்ம அந்த குறிக்கோளை அடைஞ்சாலும் நம்ம ஃபெயிலியர் தான். ஒரு தப்பான குறிக்கோளை வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை அடைஞ்சிடறீங்க நீங்க, அது தப்பான குறிக்கோள். ஆனா உங்க லைஃப் ஃபெயிலியர் தான், புரியுதுங்களா? நம்ம லைஃப் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம நேரத்தெல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அந்த தப்பான குறிக்கோளை அடைஞ்சு என்ன பிரயோஜனம் அதுக்கு? ஆனா சக்சஸ்ஃபுல்னா என்ன, சக்சஸ்னா என்ன அப்படின்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில தான் நம்ம பார்த்து கத்துக்கணும். அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது எதுனா, அந்த அன்னியன் கூட பாக்குறார் இவன் கர்த்தர் அவன் கூட இருக்கிறத, அவன் அன்னியனு கூட தெரியுது, அதை பாக்குறோம். அதனால தான் நம்ம அந்த இதுல இந்த வசனத்துல இந்த அதிகாரத்துல அநேக இடத்துல வருது. ஒரு இரண்டாவது வசனம் பாக்குறோம், 21வது வசனத்தை படிங்க. இதான் நம்ம பாக்குறோம். நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் அப்படின்னா எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனா, யோசேப்பு வந்து இப்போ அடிமையா இருந்தான், எவ்வளவோ கேள்விங்க அவன் மனசுல, என்ன எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு அந்த ஓனர் வீட்லயே பெருசா ஆக்கிடுறாரு இல்லைங்களா? அந்த 24 வீட்டுல எந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா யோசேப் மேல, எல்லாத்தையும் சொத்தெல்லாம் யோசேப் கிட்ட கொடுத்துட்டு நீ பாத்துக்க, என் சாப்பிடறத ஒண்டிதான் நான் பாத்துக்குவேன், அப்படி யாராவது விடுவாங்களா? அந்த மாதிரி ஒரு ஆளை யாராவது பாத்துருக்கீங்களா நீங்க? வெறும் பெரிய 24 பெரிய சொத்துள்ள மனுஷன், எல்லாத்துக்கும் நீ தான் இன்சார்ஜ், நான் ஒண்டி என்ன பண்ணுவேன், நான் என்ன சாப்பிடுவேன், என்ன தூங்குவோம் அதை மாத்திரம் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நீ பாத்துக்க, என்ன நம்பிக்கை பாருங்களேன். அந்த அளவுக்கு யோசேப்பு இருந்திருக்கான், ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறதுனால அதை பாக்குறோம். அந்த அளவுக்கு சக்சஸ் யோசேப்புக்கு வந்ததை தான் பாக்குறோம். ஆனா அப்படியே போல கதை. இதுக்கு இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அந்த 24 மனைவி இவர்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு பார்த்து இவர் ஒழுங்கா இருந்தார் மனுஷன், ஒழுங்கா கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால என்ன நடந்துச்சு இவருக்கு? கர்த்தர் உடனே அவருக்கு கொட்டி கொடுத்தாரா? என்ன நடந்துச்சு? புடிச்சு அடிச்சு ஜெயில போட்டாங்க. இந்த மாதிரி அப்ப ஒரு அடிமை இப்படி பண்ணானா என்ன அடி விடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி அடியெல்லாம் வாங்கி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டவொன்னா சக்சஸ் இல்லையா யோசேப்புக்கு? நமக்கு கஷ்டம் வர்றதுனால, பிரச்சனை வர்றதுனால சக்சஸ் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது, புரியுதுங்களா? நம்ம கூட என்னதான் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா அதாங்க சக்சஸ்ஃபுல் லைஃப். அந்த லைஃப் நிச்சயமா வெற்றி பெறும். நமக்கு என்ன நினைச்சுக்கிறதுனா, நமக்கு எல்லாமே ஒழுங்கா நினைச்சுன்னா அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அப்பதான் கர்த்தருடைய பிளஸ்ஸிங். நமக்கு ஏதாவது பிரச்சனையா போச்சுன்னா கர்த்தர் சபிச்சிட்டாரு நம்மள, நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு சாபம் கொடுத்துட்டாரு, அதனால தான் இப்படி ஆயிருச்சுன்னு நம்ம நினைக்கிறது. அப்படி இல்ல, யோசேப்புடைய வாழ்க்கையில தான் நம்ம பாக்குறோம். அவரு நம்ம அதான் அவர் ஒருத்தர் சொன்னாரு, அவர் என்ன சொன்னார்னா, கடவுள் உங்ககிட்ட இருந்து, கடவுள் காண்டி உங்ககிட்ட இருந்து வேற ஒண்ணுமே உங்ககிட்ட இல்லாம நீ ஏழையா இருந்தா, ஏழையா இப்போ இருக்கலாம், ஆனா கடவுள் காண்டி உங்ககிட்ட இல்லாம, கடவுளுடைய ஆசீர்வாதம் காண்டி உங்ககிட்ட இல்லாம நீ பெரிய பணக்காரனா ஃபேமஸா இருந்தாலும் கடைசியில நீ ஒன்னும் இல்லாம போயிடுவ, புரியுதுங்களா? நமக்கு சக்சஸ் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு நம்ம இருக்கணும், பாவம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் எந்த சூழ்நிலை, அந்த லைஃப் நல்லா வரும். அதைத்தான் நம்ம பாக்குறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து நம்ம சூழ்நிலைகளை பொறுத்து இல்ல. யோசேப்புக்கு பயங்கரமான சூழ்நிலை, யோசிச்சு பாருங்க, ஜெயில போய் அப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு. எது கஷ்டப்படுறாரு? ஒழுங்கா இருந்ததுக்காக கஷ்டப்படுறாரு. அப்ப கர்த்தர் இல்லையா அவரு கூட? கர்த்தருடைய சக்சஸ்ஃபுல் இல்லையா அப்ப அவரு? இல்ல, நிச்சயமா சக்சஸ்ஃபுல் தான். நம்ம சக்சஸ் வந்து உலக பிரகார சூழ்நிலையை வச்சுக்கிட்டு இது என்ன கடவுள் ஆசீர்வதிக்க பாவம் இல்லாம ஒரு இடத்துல நம்ம நல்லா சபைக்கு வரோம், கடவுளை தேடுறோம், கடவுளுடைய வழியில வளர்றோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதாங்க சக்சஸ். அந்த வழிதாங்க நித்திய சக்சஸ் கொடுக்க முடியும், நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். இதை விட்டு ஓடி போய் வேற இதெல்லாம் நம்ம பார்க்க போனோம்னா பாவம் இது எல்லாமே வந்து சேர்ந்துரும். புரியுதுங்களா? ட்ரைனிங் நம்மள கடவுள் பண்றாரு அநேக சூழ்நிலைகளை வச்சு. யோசேப்புக்கு அந்த ட்ரைனிங் பாருங்களேன், அந்த ட்ரைனிங்ல அவர் வந்து இப்படிதான் கடவுள் ட்ரெயின் பண்றது எல்லாரையும். பயங்கரமான சூழ்நிலை ஜெயில வந்து அந்த டைம்ல சங்கீதத்துல போட்டிருக்கு, அவர் கைக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் இரும்பு செயின போட்டு அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல. யோசேப்பு அங்க நினைச்சுக்கிட்டு யோசேப்புக்கு இருக்கிற கேள்வி என்னவா இருந்திருக்கலாம், நம்ம டஞ்சன் தெரியுதுங்களா உங்களுக்கு? டஞ்சன் என்ன தமிழ்ல? யோசேப்பு அங்கதான் போட்டாங்க. டஞ்சன்னா ஜன்னல் கூட இருக்காது, பூமி கீழே இந்த நம்ம சீவேஜ் எல்லாம் போகுது இல்லைங்களா, வீட்டுல போற தண்ணி எல்லாம், அந்த தண்ணி எல்லாம் அந்த அங்கதான் போவோம். அது கீழே ஒரு ஜெயில கட்டி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வெறும் ஜெயில் மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற வாசனை அதுல இதுல டார்ச்சர் அனுபவிக்கணும் அவங்க. அந்த ஏரியால இருக்கிற இதெல்லாம் நம்ம பிட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஜெயில் இருக்கும் அந்த காலத்துல. அங்கதான் போட்டாங்க யோசேப்ப. அங்க போடும்போது அங்க இருக்கும்போது என்ன நினைச்சுட்டு இருந்துப்பான் யோசேப்பு, ஏன் இது, ஏன் இது? அவனுக்கு அப்ப தெரியல, அவனுக்கு அப்ப தெரியல. கடவுள் அநேக விதங்கள்ல கடவுள் அவருடைய மக்களை வந்து உபத்திரவங்கள் மூலமா தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். உபத்திரவங்கள் மூலமா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமே வருது. அது ஒருத்தர் மாத்திரம் இல்ல, அநேக பேரை பாக்குறோம். அவர் வந்து என்ன செய்யறாருன்னா உபத்திரவங்க மூலமா தான் யார் ஒரு மனுஷனை கடவுள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த மனுஷனை அவர் ட்ரெயின் பண்றதே இந்த உபத்திரங்கள் மூலமா தான். புரியுதுங்களா? ரொம்ப ஒரு மனுஷனுக்கு உபத்திரம் வருதுன்னா என்ன அர்த்தம், அவனை ரொம்ப பயன்படுத்த போறாருன்னு தான் அர்த்தம். நீங்க அதை நினைச்சுக்கோங்க, அது எனக்கு ரொம்ப ஆறுதல். எனக்கு கூட அநேக டைம்ல உபத்திரம் சந்திக்கும்போது எனக்கு இவ்வளவு கடவுள் கிருபை கொடுத்திருக்காரா, ஓ இவ்வளவு பெரிய யூஸ் பண்ண போறாரான்னு தான் நினைச்சுக்கிறோம் நம்ம. அதுதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா யோசேப்புக்கு வந்த உபத்திரம் அவங்க பாருங்களேன். ஒரே ஒரு வசனத்தை படிப்போம், ரோமர் 5:3 வசனம். உபத்திரவங்களிலேயும் நாங்க மேன்மை பாராட்டுகிறோம் போல் சொல்றாரு. ஏன்னா உபத்திரவம் என்னத்தை உண்டாக்கும், பொறுமையை உண்டாக்கும். பொறுமை என்னத்தை உண்டாக்கும் தெரியுங்களா? பொறுமை வந்து கேரக்டரை உண்டாக்கும்ன்றாரு. நம்ம வாழ்க்கையில நல்ல கேரக்டர், பெரிய பெரிய சாதனை, பெரிய மனிதருங்க அப்படி எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் அவ்வளவு நல்லா பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் வசதி இருந்ததுனால அநேக உயரங்க கஷ்டங்கள்ல பிறண்டு வந்துதான் அந்த கேரக்டரே உருவாகுறதுங்க. ஒரு கேரக்டர் உருவாகுறதுன்னா ஒரு அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பாத்தீங்கன்னா ஒழுங்கா வசதி கிசதி எல்லாம் இருந்து ஒரு கொச்சனே இல்லாத கேரக்டரே இருக்காது, ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க. ஆனா உபத்திரவங்கள இருந்து வருகிற தங்கம் மாதிரி புடமிட்டு வருகிறது தான் கேரக்டர் இருக்கும். அதனாலதான் உபத்திரவங்களை நம்ம நெகட்டிவா பார்க்க கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாருமே அப்படித்தான் யூஸ் பண்ணது. கடவுள் ரொம்ப யூஸ் பண்ண மக்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பைபிள்ல, யார் ரொம்ப யூஸ் பண்ணது? தாவீது எடுத்துக்கலாம். தாவீத எப்படி ட்ரெயின் பண்ண தெரியுமா? 20-10 வருஷம் ஓடிட்டு இருந்தார் அங்க இங்க. ஒரு பைத்தக்கார ஒரு ராஜா துரத்தின்னு வந்து, சவுல் துரத்தின்னு வந்து 10 வருஷம் ட்ரைனிங் தாவீதுக்கு. பெரிய ராஜ்யத்தை இது வரைக்கும் யாரும் ஆள முடியாத ராஜ்யத்தை அவன் ஆள போறான், அதுக்கு 10 வருஷம் ட்ரைனிங். அவர் கொடுக்குற ட்ரைனிங்கே வித்தியாசமான ட்ரைனிங். வந்து அடிமையா கூட்டின்னு வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு யோசேப்ப. வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். மோசேவை எடுத்துக்கோ, எவ்வளவு வருஷம் ட்ரைனிங் அவருக்கு தெரியுமா? வனாந்திரத்துல கூட்டின்னு போய் 40 வருஷம் ட்ரைனிங். வேற பவுல எடுத்துக்கலாம், கன்வர்ஷன் ஆகி 10 வருஷம் ட்ரைனிங். அவருக்கு அரேபியால போய் எங்கேயோ வருது. அந்த மாதிரிதான் கடவுள் கொண்டு வர்றது. ட்ரைனிங் பண்றதே வித்தியாசம், அவருடைய வழிகளே வித்தியாசம். அதுதான் நம்ம பாக்குறோம். யோசேப்பு அந்த இடத்துல ஜெயில இருக்கும்போது அவர் நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம், நான் என்னத்துக்கு இது அநியாயம், நான் ஒழுங்கா கடவுளை பக்தியில பண்ணதுக்கு இதுவா கடவுள் எனக்கு கொடுப்பாரு, இதுவா எனக்கு நடக்கும், நான் என்ன செய்வேன், ஒழுங்கா அந்த பொண்ணு பேச்சு கேட்டிருந்தாவே நல்லதா போயிருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஒழுங்கா அப்படியே இருந்திருக்கலாமே. சரி, இதுதான் கடவுளுக்கு, கடவுள் கீழ்படிஞ்சா இதுதான் நடக்கும்னா நான் என்ன பண்ணுவேன், நான் என்னத்துக்கு இன்னுமே கீழ்படியணும், நான் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருந்தாருன்னா இந்த உயர்வு அந்த மகிமை அவர் கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க, நிச்சயமா கிடைச்சிருக்காது. கடவுளுடைய சித்தமே நிறைவேறாம போயிருந்திருக்கும். நமக்கும் அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில உபத்திரவத்தையே பார்க்காம, ஓ இப்போ இப்படி உபத்திரம் வருதுன்னா நான் இஷ்டத்துக்கு செய்வான் இல்லாம, என் வாழ்க்கை யோசிப்பு அப்படிதான் சொல்லியிருப்பார் ஜெயில. ஆண்டவரே, என் கனவு மூலமா நீ சொல்லியிருக்கிறீர், என்ன நீ உயர்த்துவேன்னு. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, இங்க டஞ்சன்ல உட்கார்ந்துக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியல, நீ அறிய முடியாத தேவன், உன்னுடைய வழிகள் எனக்கு தெரியாது, ஆனா நான் உம்மை நம்புவேன், இந்த டஞ்சன்லயும் நான் உம்மை நம்புவேன். உங்களுக்கு நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில டஞ்சன்ல நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கஷ்டம் தாங்க முடியாத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அங்கேயும் அவரை நம்புங்க. அது ஒரு நோக்கத்தோடு தான் அங்க கூட்டின் போறாரு, அவர் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம அதான் பார்க்கறோம், அதான் நம்ம கத்துக்கிற ஒரு பாடம். அங்க போய் நான் கடவுள்தான் இருக்கிறேன், அவர் ஏன் எனக்கு இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, நான் இஷ்டத்துக்கு போயிருவேன்னு போனீங்கன்னா அவர் சித்தம் நிறைவேறாது. புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா அவர் சித்தம் நிறைவேறாது. அதனாலதான் யோசேப்பு யாக்கோபு சொல்றாரு, உங்களுக்கு அநேக விதமான உபத்திரம் வரும்போது நீங்க புலம்பாதீங்க, கர்த்தர் உங்க சித்தத்தை உங்களை ஒன்றிலுமே குறை இல்லாதபடிக்கு உங்களை கூட கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அவரு. அதனாலதான் அவர் நினைச்சா கொடுக்க முடியாது, வாரி வாரி கொட்டி உங்களுக்கு, உங்களை ஒன்றிலும் குறை இல்லாத மாதிரி உங்க கேரக்டரை மாத்தணும், அதுக்காகத்தான் இதெல்லாம் உங்களுக்கு வருதுன்றாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் யோசேப்புடைய உயர்வை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் அவரு, நம்ம தொடர்ந்து அதை படிக்கும் போது நம்ம பார்ப்போம். சரி, நம்ம இன்னொரு பாட்டை நம்ம பாடலாம்.